எனது அன்பிற்கும் மதிப்பிற்குரிய தமிழீழ மக்களே, இன்று மாவீரர் நாள். விடுதலை வேண்டி களமாடி வீழ்ந்த எமது வீர புதல்வர்களை நாம் எமது நினைவில் உயிர்ப்பித்து பூசிக்கும் நன்னாள். தமிழினத்தின் தேசிய வாழ்வு நிலைப்பதற்காக தமது சொந்த வாழ்வை ஈகம் செய்த சுதந்திர வீரர்களுக்கு நாம் சிதம் தாழ்த்தி வணக்கம் செலுத்தும் புனித நாள். விடுதலைக்காக எமது இயக்கம் கொடுத்த விலை அளப்பெரியது. உலகத்தில் எந்த ஒரு விடுதலை இயக்கமும் புரியாத அற்புத சாதனைகளை நாம் ஈட்டினோம். ஒப்பற்ற ஈகங்களை புரிந்து தியாகத்தின் சிகரங்களை தொட்டோம். இதனால் மானிடத்தின் விடுதலை வரலாற்றில் ஒரு மகத்துவமான இடத்தை தேடிக்கொண்டோம். எமது இனத்தின் வீரத்திற்கும் விடுதலை உணர்விற்கும் பெருமை சேர்க்கும் இம்மகோன்னத நிலைக்கு எம்மை இட்டு சென்றவர்கள் எமது மாவீரர்களே. மனித நாகரிகம் தோன்றிய காலம் தொட்டே மனிதர்கள் விடுதலைக்காக போராடி வருகிறார்கள். அடக்குமுறைக்கும் அநீதிக்கும் எதிராக ஜுகம் ஜுகமாக விடுதலை போராட்டங்கள் நிகழ்ந்து வந்துள்ளன. உலகில் அநீதியும் அடக்குமுறையும் தொடரும் வரை விடுதலை போராட்டங்களும் தொடரும். ஒடுக்கப்படும் மானிடத்தின் விடுதலையை நோக்கிய பயணமாகவே மனித வரலாறு நகர்கிறது. ஒடுக்கப்படும் சமுதாயங்களில் இருந்தே வரலாறு படைக்கும் சக்தி பெற்ற அபூர்வ மனிதர்கள் பிறக்கிறார்கள். எமது சமூகத்திற்கு பிறந்த அந்த அபூர்வ மனிதர்கள்தான் எமது மாவீரர்கள். இன்றைய உலக ஒழுங்கு மாறி வருகிறது. சர்வதேச அரசியல் உறவுகளிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன. மனித உரிமை போராட்டங்கள் சம்பந்தமாக உலகின் பார்வையும் மாறி வருகிறது. அரசியல் கோட்பாடுகளிலும் தார்மீக கொள்கைகளிலும் அடிப்படை மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன. அரசியல் இலட்சியங்களை அடைவதற்காக நடத்தப்படும் வன்முறை தழுவிய உரிமை போராட்டங்கள் அனைத்திற்குமே உலக அரசுகள் பயங்கரவாதம் என்ற முத்திரையை குத்தியுள்ளன. இந்த குறுகிய வரையறையின் அடிப்படையில் உண்மையான உரிமை போராட்டங்களுக்கும் பயங்கரவாதத்திற்கும் மத்தியிலான வேறுபாடுகள் அளிக்கப்பட்டுள்ளன. அடிப்படை அரசியல் சுதந்திரங்களுக்காகவும் சுயநிர்ணய உரிமைக்காகவும் இரத்தம் சிந்தி போராடும் விடுதலை அமைப்புகளின் தார்மீக அடிப்படைகளுக்கு இது ஒரு சவாலாகவும் எழுந்துள்ளது. இது ஒரு கவலைக்குரிய விடயம். இந்த புதிய போக்கு காரணமாக சர்வதேச அரங்கில் எமது சுதந்திர இயக்கத்திற்கும் அவப்பெயர் ஏற்பட்டு வருகிறது. பயங்கரவாதத்துக்கு எதிராக போர் தொடுத்து நிற்கும் உலக நாடுகள் முதலில் அரசியல் வன்முறையின் மூல வேர்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அரசியல் வன்முறையின் தோற்றப்பாடு பற்றி ஓர் ஆழமான பார்வை இருந்தால்தான் உண்மையான விடுதலை போராட்டங்களுக்கும் குருட்டுத்தனமான பயங்கரவாத செயல்களுக்கும் மத்தியில் வேறுபாடு காண முடியும். எமது பார்வையில் அரசியல் வன்முறையில் இரு பரிமாணங்கள் உள்ளன. முதலாவது ஒடுக்குமுறையாளரின் வன்முறை, இரண்டாவது ஒடுக்கப்படுவோரின் வன்முறை. ஒடுக்குமுறையாளர் எப்பொழுதுமே ஆளும் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள், அரசு அதிகாரம் உடையவர்கள், ஆயுதப்படைகளை வைத்திருப்பவர்கள். ஒடுக்கப்படுவோர் எப்பொழுதுமே ஆளப்படும் வர்க்கங்களைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் சிறுபான்மை தேசிய இனத்தோராக, சுரண்டப்படும் மக்கள் சமூகமாக, ஏழைகளாக, அடிமைகளாக இருப்பார்கள். முதற்தர வன்முறையை அரச வன்முறை எனலாம். இரண்டாம் தர வன்முறையை அரச வன்முறைக்கு எதிரான வன்முறை எனலாம். அரச வன்முறையானது ஒடுக்குமுறையாளரின் அடக்குமுறையான வன்முறை என்பதால் அது அநீதியானது. ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒடுக்கப்படுவோரின் வன்முறை நீதியானது. ஏனெனில் அது அநீதிக்கு எதிராக நீதியை நிலைநாட்டும் நோக்குடன் மேற்கொள்ளப்படுகிறது. இவ்விதமான வேறுபாட்டில்தான் ஒடுக்கப்படும் மக்களது வன்முறை வடிவிலான உரிமை போராட்டங்கள் நியாயத்தன்மை பெறுகின்றன. வன்முறை வடிவில் உருவகம் பெறும் அரசியல் உரிமை போராட்டங்கள் அரச வன்முறையின் எதிர்வினையாகவே எழுகின்றன. உலக விடுதலை போராட்டங்களின் மூலத்தை ஆய்வு செய்து பார்த்தால் இந்த உண்மை புரியும். தமிழீழ விடுதலை போராட்டத்தின் வரலாற்று மூலமும் அதுதான். விடுதலை புலிகள் இயக்கம் உதயமாவதற்கு 2 தசாப்தங்களுக்கு முன்னரே இலங்கை தீவில் அரசு ஒடுக்குமுறை தலைதூக்கியது. இனவாத தீயாக மூண்ட இந்த அரச ஒடுக்குமுறை படிப்படியாக வளர்ச்சி கண்டு தமிழ் மக்களுக்கு எதிரான இனக்கொலை வடிவம் எடுத்தது. சிங்கள அரச வன்முறைக்கு எதிராக தமிழர்கள் நிகழ்த்திய அகிம்சை வழியிலான அரசியல் போராட்டங்கள் அனைத்தும் அரச வன்முறையால் அடக்கி ஒடுக்கப்பட்டன. அமைதி வழி போராட்டங்கள் அர்த்தமற்று போய்விட்ட அதே வேளை அரச அடக்குமுறை தீவிரமடைந்து இனக்கொலை பரிமாணம் பெற்றதால் தமிழ் மக்கள் அரச வன்முறையை வன்முறையால் எதிர்கொள்ள நிர்பந்திக்கப்பட்டார்கள். இன்னொரு வகையில் சொல்வதானால், பேரழிவை எதிர்கொண்ட தமிழினம் தனது இருப்பிற்காக, தனது பாதுகாப்பிற்காக ஆயுதமேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டது. இந்த வரலாற்று புறநிலையில்தான் விடுதலை புலிகள் இயக்கம் தோற்றம் பெற்று அரச வன்முறைக்கு எதிராக ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் எமது ஆயுத எதிர்ப்பு போராட்டமானது இன்று தமிழரின் அரசியல் போராட்ட வடிவமாக வளர்ச்சியும் முதிர்ச்சியும் கண்டிருக்கிறது. நாம் ஒரு தேசிய விடுதலை இயக்கம். இனவாத கொடுமைக்கு எதிராக, அந்நிய இராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிராக, அரச பயங்கரவாத வன்முறைக்கு எதிராக நாம் விடுதலை வேண்டி போராடி வருகிறோம். எமது போராட்டம் ஒரு தீர்க்கமான, நியாயபூர்வமான அரசியல் குறிக்கோளை கொண்டது. ஐநா சாசனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுயநிர்ணய உரிமை கோட்பாட்டின் அடிப்படையில் எமது போராட்டம் நெறிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் பயங்கரவாதிகள் அல்லர். மதவாத இனவாத வரியால் உந்தப்பட்டு குருட்டுத்தனமான வன்முறையில் ஈடுபடும் மனநோயாளர்களும் அல்லர். மனித விடுதலை என்ற உன்னதமான விழுமியத்தில் காதல் கொண்டே நாம் உயிரை கொடுத்து போராடி வருகிறோம். நாம் சுதந்திர தாகம் கொண்ட இலட்சியவாதிகள். நாம் சுதந்திர போராளிகள். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக எம்மை அழிப்பதற்கு முயன்று தோல்வி கண்ட சிங்கள அரச பயங்கரவாதிகள் எமது விடுதலை போராட்டத்திற்கு பயங்கரவாத முலாம் பூசி வருகிறார்கள். இந்த அரச பயங்கரவாதிகளின் பொய்யான, விசமத்தனமான பரப்புரைகளை நம்பி உலக நாடுகள் சில எமது விடுதலை அமைப்பையும் பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்த்துள்ளன. இது எமக்கு கவலையையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கிறது. ஆயுத எதிர்ப்பு இயக்கமாக வளர்ந்து நிற்கும் தமிழ் மக்களது சுயநிர்ணய உரிமை போராட்டத்தின் வரலாற்றையும் நியாயப்பாடுகளையும் சீர்தூக்கி பாராது இராஜதந்திர அழுத்தங்களுக்கு பணிந்து அவசரப்பட்டு எடுக்கப்பட்ட இந்நடவடிக்கைகள் எதிர்மறையான விளைவுகளையே ஏற்படுத்தும். குறிப்பாக சிங்கள இனவாத ஆட்சியாளர்களுக்கு இவை ஓர் தவறான தகவலை கொடுக்கும். அவர்களது விட்டுக் கொடுக்காத கடும் போக்கை மேலும் கடுமையாக்கும். அத்தோடு அவர்களது இராணுவ அடக்குமுறை கொள்கைக்கும் ஊக்கமளிப்பதாக அமையும். ஒட்டு மொத்தத்தில் மேற்குலக நாடுகளின் இந்நடவடிக்கைகள் சமாதான வழிமூலமான தீர்வுக்கு குந்தகம் விளைவித்து தமிழரின் தேசிய இன பிரச்சினையை மேலும் சிக்கலறைய செய்யும். பயங்கரவாதத்திற்கு எதிராக மேற்குலகம் தொடுத்துள்ள போரில் ஐநாவில் அங்கம் வகிக்கும் அனைத்து அரசுகளும் அணி சேர்ந்து நிற்கின்றன. இனவாத ஒடுக்குமுறைக்கும் மனித உரிமை மீறல்களுக்கும் புகழ் போன பல அடக்குமுறை அரசுகளும் இந்த சர்வதேச கூட்டணியில் இணைந்து நிற்கின்றன. அதாவது காவல்துறையினருடன் கொலை குற்றவாளிகள் கைகோர்த்து நிற்பது போல. நாம் இங்கு சிறிலங்கா அரசை மட்டும் குறிப்பிட விரும்புகிறோம். இனக்கொலை பரிமாணத்தில் மனித உரிமை மீறல்களை நடத்தி ஈட்டியிருக்கும் இந்த பயங்கரவாத அரசு உலக பயங்கரவாதத்திற்கு எதிரான சர்வதேச கூட்டணியில் இணைந்து நிற்கிறது. இன்றைய சர்வதேச ஒழுங்கமைப்பில் இது ஆபத்தான போக்கை குறித்து காட்டுகிறது. உலக ரீதியாக அரச அடக்குமுறைக்கு ஆளாகி நிற்கும் மக்கள் சமூகங்களின் நியாயமான உரிமை போராட்டங்களுக்கு இப்புதிய போக்கானது ஓர் அச்சுறுத்தலாக அமைகிறது. பயங்கரவாத வன்முறைக்கு எதிராக போர் தொடுத்து நிற்கும் மேற்குலக நாடுகளின் ஆவேசத்தையும் அச்சங்களையும் நிர்பந்தங்களையும் எம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. உண்மையான பயங்கரவாதிகளை இனங்கண்டு தண்டிக்கும் நோக்குடன் சர்வதேச உலகம் மேற்கொள்ளும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை நாம் வரவேற்கிறோம். ஆயினும் அதேவேளை தீவிரவாத வெறியிலும் குருட்டுத்தனமான பயங்கரவாதத்திற்கும் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் முன்னெடுக்கப்படும் சுதந்திர போராட்டங்களுக்கும் மத்தியிலான வேறுபாட்டினை விளக்கும் வண்ணம் மேற்குலக சனநாயக நாடுகள் பயங்கரவாதம் என்ற பதத்திற்கு விரிவான, விளக்கமான வரையறையை கொடுப்பது அவசியமாகும். உள்நாட்டில் இனக்கொலை பரிமாணத்தில் கொடுமைகளை இழைத்து வரும் அடக்குமுறை ஆட்சியாளர்களின் அரச பயங்கரவாதத்தை சர்வதேச உலகம் அலட்சியம் செய்ய முடியாது. இந்த பயங்கரவாத அடக்குமுறை அரசுகளை இனங்கண்டு தண்டிக்க உலகம் முன்வர வேண்டும். விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு மக்கள் இயக்கம். விடுதலை புலிகள் வேறு, எமது மக்கள் வேறு அல்லர். எமது மக்களும் நாமும் ஒன்றாக பிணைந்து ஒன்றுபட்ட சக்தியாக ஒரே இலட்சிய பாதையில் எமது தாயகத்தின் விடுவிற்காக போராடி வருகிறோம். எமது இயக்கத்தை எமது மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தி எமது விடுதலை போராட்டத்தை நசுக்கிவிட சந்திரிக அரசு வஞ்சகமான வழிகளை கையாண்டது. எம்மை பயங்கரவாதிகளாக பிரகடனம் செய்து எமது இயக்கம் மீது தடையை விதித்தது. இதனைத் தொடர்ந்து சந்திரிகாவும் அவரது வெளிவிவகார அமைச்சரான திரு கதிர்காமரும் எமது இயக்கத்தையும் தமிழரின் விடுதலை போராட்டத்தையும் பயங்கரவாத பூதமாக பூச்சாண்டி காட்டி சர்வதேச அரங்கில் தீவிர பரப்புரை போரை தொடுத்தனர். இதன் விளைவாக அமெரிக்காவும் பிரிட்டனும் அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் கனடாவும் எமது விடுதலை அமைப்பை சர்வதேச பயங்கரவாதிகளின் பட்டியலில் சேர்த்துள்ளன. நாம் ஒரு பயங்கரவாத அமைப்பு அல்ல என்பதும், நாம் எமது மக்களின் அரசியல் அபிலாசைகளை பிரதிபலிக்கும் ஒரு சுதந்திர இயக்கம் என்பதும், எமக்கு பின்னால் எமது மக்களின் ஏகோபித்த ஆதரவு அணிதிரண்டு நிற்கிறது என்பதும் எம்மை தடை விதித்த இந்நாடுகளுக்கு நன்கு தெரியும். அத்தோடு தமிழரின் தேசிய இன பிரச்சினைக்கு சமாதான வழியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதும் ஸ்ரீலங்கா அரசும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கமும் பேச்சுவார்த்தை மூலம் இணக்கப்பாடு காண வேண்டும் என்பதும் இந்நாடுகளின் நிலைப்பாடாக இருக்கிறது. இந்நிலைப்பாடானது ஓர் உண்மையை புலப்படுத்துகிறது. அதாவது, தமிழீழ மக்களின் அரசியல் பிரதிநிதிகளாகவே விடுதலை புலிகளை இந்நாடுகள் கருதுகின்றன. அப்படியென்றால் ஏன் நமது அமைப்பை பயங்கரவாத இயக்கமாக இந்நாடுகள் முத்திரை குத்த வேண்டும்? எனவே இந்நடவடிக்கையானது எந்த வகையில் சமாதான ரீதியான ஒரு தீர்வை ஏற்படுத்த ஏதுவாக அமையும் என்பது எமக்கு புரியவில்லை. ஸ்ரீலங்கா அரசாங்கம் எம்மீது விதித்துள்ள தடையை நீக்கி எமது இயக்கத்தை தமிழீழ மக்களின் உண்மையான சட்ட ரீதியான அரசியல் பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நாம் சமாதான பேச்சுவார்த்தைகளில் பங்கு பெற்ற போவதில்லை என்பதே எமது நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டில் நாம் மிகவும் உறுதியாக இருக்கிறோம். நோர்வே அரசிடமும் நாம் இதனை திட்டவட்டமாக கூறியிருக்கிறோம். விடுதலை புலிகள் மீதான தடை நீக்கப்பட்டால்தான் இலங்கை தீவில் சமாதானம் தோன்றுவதற்கு வாய்ப்புண்டு. இப்படியான சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா அரசின் அழுத்தத்திற்கு இசைந்து மேற்குலக நாடுகள் எம்மீது தடைகளை இறுக்கினால் அது சமாதான பேச்சிற்கும் சமாதான வழியிலான தீர்விற்கும் வழிகோலப் போவதில்லை. மாறாக, சமாதான பேச்சுக்கு புலிகள் மீதான தடை நீங்க வேண்டும் என்ற எமது மக்களின் கோரிக்கைக்கு இந்நடவடிக்கைகள் மேலும் வலு சேர்க்கும். முழு அளவிலான போர் நெருக்கடியாக வடித்துள்ள தமிழரின் தேசிய இன பிரச்சினை அடிப்படையில் ஓர் அரசியல் பிரச்சினை என்பதை நாம் அறிவோம். இப்பிரச்சனையை சமாதான வழிமுறைகள் மூலமாக தீர்க்கலாம் என்ற நம்பிக்கை இன்னும் எம்மிடம் முற்றாக இடிந்து போகவில்லை. சிங்கள அரசியல் தலைமைகள் உண்மையாக உறுதியுடன் மனம் வைத்தால் சமாதானமும் இணக்கப்பாடும் ஏற்படும் சாத்தியம் உண்டு. இலங்கை தீவுக்கு சுதந்திரம் கிடைத்து 53 ஆண்டுகள் ஆகியும் சிங்கள அரசியல் தலைமைகள் இன்னும் இனவாத சித்தாந்த சகதிக்குள் இருந்து வெளிவரவில்லை. இதனால் தமிழரின் தேசிய இன பிரச்சினையை யதார்த்தமாக புறநிலை நோக்குடன் அணுகி தீர்க்கும் மனப்பக்குவம் அடையவில்லை. அடக்குமுறையாலும் ஆயுத பலத்தாலும் தமிழரின் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்ற மனநிலையே சிங்கள அரசியல் உலகில் மேலோங்கி நிற்கிறது. இதன் காரணமாக எந்த ஒரு சிங்கள கட்சியிடமும் தமிழரின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் அணுகுமுறையோ கொள்கை திட்டமோ இருக்கவில்லை. இந்த உண்மை சர்வதேச சமூகத்திற்கு தெரியாததல்ல. தமிழர் பிரச்சினைக்கு சமாதான வழி மூலமான தீர்வை வலியுறுத்தும் உலக நாடுகள் அதே சமயம் தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தை அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் பலவீனப்படுத்தும் ஸ்ரீலங்காவின் ராஜதந்திர நகர்வுகளுக்கும் போர் முயற்சிகளுக்கும் முண்டு கொடுத்து உதவ தவறவில்லை. உலக நாடுகளின் இந்த விசித்திரமான அணுகுமுறையும் தமிழரின் பிரச்சினை தீராது ஈடுபடுவதற்கு ஒரு காரணம் எனலாம். சமாதானத்தின் கதவுகளை நாம் தட்டிய வண்ணமே இருக்கிறோம். ஆனால் சந்திரிக அரசு சமாதானத்தின் கதவுகளை திறக்க மறக்கிறது. சென்ற வருடம் நவம்பர் மாதத்தில் நாம் நோர்வேயின் தூதுவர்களை சந்தித்து உரையாடியதை அடுத்து சமாதான முயற்சியை முன்னெடுக்கும் நோக்குடன் நான்கு மாதங்களுக்கு ஒருதலை பட்சமாக போர் நிறுத்தம் செய்தோம். சந்திரிகா அரசு எமது அமைதி முயற்சியை கேலி செய்து நிராகரித்ததுடன் ஆத்திரமூட்டும் இராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்தது. இறுதியாக எமது போர் நிறுத்தம் முடிவடைந்த ஒரு சில மணி நேரத்திற்குள் அக்னி சுவாலை என்ற பாரிய படையெடுப்பை மேற்கொண்டது. இப்படையெடுப்பை முறியடித்து நாம் நடத்திய மூர்க்கமான எதிர்த்தாக்குதல் சிங்கள அரசுக்கு ஓர் உண்மையை புலப்படுத்தியது. அதாவது, விடுதலை புலிகள் இயக்கம் இராணுவ ரீதியில் தோற்கடிக்கப்பட முடியாத பலம் பொருந்திய சக்தியாக இருக்கிறது என்பதை உணர்த்தியது. ஆட்பலத்தோடும் ஆயுத பலத்தோடும் நாம் வலிமிக்க போராட்ட சக்தியாக வளர்ச்சி கண்டு நின்ற போதும் சமாதான வழிமுறைக்கு வாய்ப்பளிக்கும் நோக்குடன் இவ்வாண்டு தரைமார்க்கமாக பாரிய படை நடவடிக்கைகள் எதனையும் மேற்கொள்ளவில்லை. நோர்வே அரசின் சமாதான முயற்சிகளுக்கு நாம் ஒத்துழைப்பு வழங்கி வந்தோம். இந்த சூழ்நிலையில்தான் நோர்வேயின் சமாதான தூதுவரான திரு எரிக் சுல்ஹைம் புலிகளுக்கு பக்க சார்பானவர் என பொய்க்குற்றம் சாட்டி சந்திரிகா அரசு அவரை ஓரம் கட்டி ஒதுக்கியது. இதனை நாம் கடுமையாக ஆட்சேபித்தோம். இந்த சம்பவத்தை தொடர்ந்து நோர்வே அரசின் சமாதான முயற்சிகளுக்கு தடை ஏற்பட்டது. இதற்கு பொறுப்பாளி சந்திரிகா அரசுதான். மிகவும் நெருக்கடியான வரலாற்று திருப்பத்தில் இலங்கை தீவில் பாராளுமன்றத்திற்கான பொது தேர்தல் நடைபெறுகிறது. நாம் பாராளுமன்றத்திற்கு புறம்பாக நின்று போராட்டத்தை முன்னெடுக்கும் விடுதலை அமைப்பு என்பதால் நாம் தேர்தல்களில் அக்கறை காட்டுவதில்லை. எனினும் எதிர்வரும் பொது தேர்தல் தமிழீழத்திலும் தென்னிலங்கையிலும் விடுதலை புலிகளை மையப்பொருளாக கொண்டு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முதன்மையான பிரச்சனையாக முனைப்பிட்டு நிற்கும் தமிழரின் தேசிய இன சிக்கலானது சமாதானம் போர் என்ற இரு முரண்பட்ட துருவங்களில் அரசியல் சக்திகளை ஈர்த்து வருகிறது. சமாதானம் வேண்டி நிற்கும் சக்திகளுக்கும் சமாதானத்திற்கு விரோதமான தீவிரவாத சக்திகளுக்கும் மத்தியிலான போட்டியாக இத்தேர்தல் நடக்கிறது. எனவே எதிர்காலத்தில் இத்தீவில் சமாதானம் நிலவ வேண்டுமா, போர் தொடர வேண்டுமா என்பதை தீர்மானிக்கும் பொறுப்பு பொதுமக்களிடம் விடப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்காத வரை, அவர்களது அரசியல் அபிலாசைகள் நிறைவேறாத வரை இத்தீவில் சமாதானமும் இன ஒத்திசைவும் பொருளாதார மேம்பாடும் ஏற்பட போவதில்லை என்பதை சிங்கள மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் சிங்கள மக்களுக்கு விரோதிகள் அல்ல. எமது போராட்டமும் சிங்கள மக்களுக்கு எதிரானது அல்ல. சிங்கள இனவாத அரசியல்வாதிகளின் அடக்குமுறை கொள்கை காரணமாகவே தமிழ் சிங்கள இனங்கள் மத்தியில் முரண்பாடு எழுந்து போராக வடித்திருக்கிறது. ஆயுத பலத்தினால் எமது மக்களை அடிமை கொள்ள முனையும் அரசுக்கும் அரசு படைகளுக்கும் எதிராகவே நாம் போர் புரிந்து வருகிறோம். இந்த போரானது தமிழ் மக்களை மட்டுமன்றி சிங்கள மக்களையும் ஆழமாக பாதித்து வருகிறது என்பது எமக்கு தெரியும். போர்வரி கொண்ட அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறை கொள்கையால் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி சிங்கள இளைஞர்களும் அநியாயமாக கொல்லப்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமன்றி இப்போரினால் எழும் பொருளாதார பழுவை சிங்கள பொதுமக்களே சுமக்க வேண்டியுள்ளது என்பதும் எமக்கு தெரியும். எனவே இக்கொடிய போருக்கு முடிவு கட்டி நிரந்தர சமாதானத்தை நிலைநாட்டுவதாயின் போர்வரி கொண்ட இனவாத சக்திகளை இனம் கண்டு ஒதுக்கிவிடுவதோடு தமிழ் மக்களுக்கு நீதி வழங்கவும் சிங்கள மக்கள் முன்வர வேண்டும். தமிழ் மக்கள் தமது இனத்துவ அடையாளத்துடன் தமது சொந்த மண்ணில் வரலாற்று ரீதியாக தாம் வாழ்ந்து வந்த தாயக மண்ணில் நிம்மதியாக சமாதானமாக கௌரவத்துடன் வாழ விரும்புகிறார்கள். அவர்களது அரசியல் பொருளாதார வாழ்வை அவர்களே நிர்ணயித்துக் கொள்ள விரும்புகிறார்கள். தம்மை நிம்மதியாக தம்பாட்டில் வாழ விடுமாறு கேட்கிறார்கள். இதுதான் தமிழர்களது அடிப்படையான அரசியல் அபிலாசை. இது பிரிவினைவாதமோ பயங்கரவாதமோ அல்ல. தமிழர்களது இக்கோரிக்கை சிங்கள மக்களுக்கு எந்த வகையிலும் ஓர் அச்சுறுத்தலாக அமையவில்லை. சிங்கள மக்களது அரசியல் சுதந்திரங்களையோ அல்லது அவர்களது சமூக பொருளாதார கலாச்சார வாழ்வையோ இக்கோரிக்கையானது எவ்வகையிலும் பாதிக்கவில்லை. தமது சொந்த நிலத்தில் தம்மை தாமே ஆளும் ஆட்சியுரிமையோடு வாழ வழிவகுக்கும் ஓர் அரசியல் தீர்வையே தமிழ் மக்கள் விரும்புகிறார்கள். சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் அரசியல் தீர்வு அமைய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துவதும் இதைத்தான். தமிழ் மக்களின் அடிப்படையான அரசியல் அபிலாசைகளை நிறைவு செய்யும் அரசியல் தீர்வு திட்டம் குறித்து சிங்கள அரசுடன் பேச்சுக்களில் பங்கு பெற்றுவதற்கு எமது இயக்கம் தயாராக இருக்கிறது. நாம் சமத்துவமாக சுதந்திரமாக தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்ற தகமையுடன் அவர்களது உண்மையான போராட்ட சக்தி என்ற அங்கீகாரத்துடன் பேச்சுவார்த்தைகள் கலந்து கொள்வதாயின் எமது இயக்கம் மீது விதிக்கப்பட்டுள்ள தடை நீக்கப்பட வேண்டும். தமிழீழ மக்களது ஒட்டுமொத்தமான அபிலாசையும் இதுதான். இதனை சிங்கள அரசியல் தலைமைகளும் சர்வதேச சமூகமும் புரிந்து கொள்ள வேண்டும். பரஸ்பரம் நம்பிக்கை ஊட்டும் ஒரு நல்லெண்ண சூழ்நிலையில் பேச்சுக்கள் நிகழ வேண்டும். போர் நெருக்கடியும் பொருளாதார தடைகளும் நீங்கிய இயல்பான அமைதியான சூழ்நிலையில்தான் சமாதான பேச்சுக்கள் நடைபெற வேண்டும் என நாம் காலம் காலமாக வலியுறுத்தி வந்திருக்கிறோம். இந்த நிலைப்பாட்டையே நாம் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம். தமிழரின் தேசிய பிரச்சினைக்கு சமாதான வழி மூலம் தீர்வு காணப்பட்டால் தமிழர்களும் சிங்களவர்களும் ஏனைய சமூகத்தினரும் இந்த அழகிய தீவில் ஆனந்தமாக ஒத்திசைவாக ஒன்று கூடி வாழ முடியும். ஆயினும் அதேவேளை சமாதான மார்க்கமாக பிணக்கை தீர்ப்பதற்கு சிங்கள தேசம் இணங்க மறுத்தார். தமிழர்களாகிய நாம் பிரிந்து சென்று தமிழீழ தனியரசை அமைப்பதை தவிர எமக்கு வேறு வழி எதுவும் இல்லை. சிங்களத்தின் அரசியலை நிர்ணயிக்கும் சக்தியாக இனவாதம் நீடித்து நிலைக்குமானால் அந்த இனவாதமே தமிழீழ தனியரசு பிறப்பதற்கான புறநிலையை அமைத்துக் கொடுக்கும். தமிழீழ தனியரசு உதயமாவது தவிர்க்க முடியாத வரலாற்று நியதி என்றால் எந்த ஒரு சக்தியாலும் அதனை தடுத்து விட முடியாது. என்று ஒரு நாள் தமிழீழ தனிநாடு பிறந்து எமது மாவீரர்களின் கனவை நனவாக்கும். புலிகளின் தாகம், தமிழீழ தாயகம்.